الحمد لله، الحمد لله رب العالمين، إله الأولين والآخرين، والصلاة والسلام على سيدنا وسيد الأولين والآخرين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وإذا سألتموهن فاسألوهن من وراء الحجاب. وقال النبي صلى الله عليه وسلم: يا علي، لا تتبع النظرة النظرة، فإن لك الأولى وليست لك الآخرة، أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எந்த தீனை நமக்கு தந்திருக்கிறானோ, மிக அற்புதமான ஒரு தீன், அழகான ஒரு தீனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய இந்த மார்க்கத்திலே வீண் விளையாட்டுகளோ கேலி கூத்துகளோ கிடையாது. நம்முடைய மார்க்கத்தினுடைய எந்த ஒரு வணக்கத்திலும் சரி, ஆர்ப்பாட்டங்களோ ஆரவாரங்களோ கிடையாது. நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிற எந்த ஒரு காரியத்திலுமே கூச்சலிடுவதும் சீட்டியடிப்பதும் கிடையாது. எல்லா வணக்கங்களும் அமைதியான முறையிலும் அடக்கமான முறையிலும் நிதானமாகவும் செய்யப்படுகிற வணக்கங்களைத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். சில மதங்கள் இருக்கிறது, அந்த மதத்தினுடைய வழிபாடுகளே கூச்சலிடுவது, அந்த மதத்தினுடைய வழிபாடுகளே ஆர்ப்பாட்டங்களும் ஆட்டம் பாட்டங்களும், இதுதான் சில மதங்களுடைய வழிபாடு. வீண் விளையாட்டுகள் தான் அவர்களுடைய வழிபாடு. அல்லாஹ் இத்தகையவர்களை பற்றியும் திருமறையிலே சொல்கிறான்: இத்தகது தீனஹும் லஹ்வும் வலைபா. அவர்களுடைய மதம் என்ன ஒன்று சொன்னால், விளையாட்டுகளும் கேலியும், கேலி கூத்தான விஷயங்களும் ஆட்டம் பாட்டங்களும், இதுதான் அவர்களுடைய மதம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சிலரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நமக்கு தரவில்லை. இந்த தீனிலே எந்த ஒரு வணக்கமாகட்டும், அது தொழுகையானாலும் சரி, நோன்பானாலும் சரி, ஹஜ்ஜானாலும் சரி, இந்த மார்க்கத்தினுடைய எந்த வணக்கத்திலுமே கேளிக்கைக்கு இடம் கிடையாது, விளையாட்டுகளுக்கு இடம் கிடையாது. இந்த மார்க்கத்திலே கொடியேற்றுவதும் அல்லது கொடி தூக்குவதும் அல்லது இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பல்வேறு காரியங்கள் எதுவுமே நம்முடைய மார்க்கத்திலே இல்லாத பல சடங்குகளை நாம் செய்கிறோம். இந்த மார்க்கம் கேலி கூத்தான மார்க்கம் அல்ல என்பதனால்தான், இது விளையாட்டாக இல்லாத மதம் என்பதனால்தான் இந்த மார்க்கம் எல்லா மக்களையும் ஈர்க்கிறது. இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம், இது ஒரு அமைதியான ஒரு மார்க்கம் என்பதனால்தான் இந்த மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களும் பிற மதத்தவர்களை இழுக்கிறது, குறிப்பாக அறிவாளிகளை இழுக்கிறது. கடந்த வாரம் கூட ஒரு சிறு செய்தியை நான் சொல்ல மறந்துவிட்டேன். சவுதி மன்னர் ஃபைசல் என்று முன்னால் ஒரு மன்னர் இருந்தார், சவுதி அந்த அரசாங்கத்தினுடைய மன்னராக இருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் பிரான்சிலிருந்து ஒரு வைத்தியர், ஒரு மருத்துவர் அவருக்கு வைத்தியம் செய்வதற்காக அழைக்கப்படுகிறார். இப்போ மன்னருடைய வைத்தியர் என்பதனால், மன்னருடைய மருத்துவர் என்பதனால் அவர் அந்த விருந்தினர் மாளிகையிலே விசேஷமாக தங்க வைக்கப்படுகிறார். அவருக்காக தனி அறை ஏற்பாடு செய்யப்படுகிறது, சகல வசதிகளும் அவருக்கு செய்து தரப்படுகிறது. அந்த மருத்துவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் தங்கியிருக்கிற அறையிலே யதார்த்தமாக ஒரு நூலை பார்க்கிறார், ஒரு புத்தகத்தை பார்க்கிறார். சரி, என்ன புத்தகம் என்று பார்த்தால் திருக்குர்ஆன், அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரி, சும்மா படிக்கலாம் என்பதாக படிக்கிறார். ஏன் அமர்ந்திருப்பதற்கு பதிலாக, வீணாக நேரத்தை கழிப்பதற்கு பதிலாக அதை படிக்கலாமே என்று வாசிக்கிறார். ஆரம்பமாக யதார்த்தமாக படித்தவர் மறுபடி படிக்க ஆரம்பிக்கிறார், படித்த போது திருக்குர்ஆனுடைய கருத்துக்கள் அவரை ஈர்க்கிறது. குர்ஆனில் வரக்கூடிய அறிவியல் சம்பந்தமான வசனங்கள் அவரை ஈர்க்கிறது. அந்த வசனங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார். எந்தெந்த வசனங்களில் குர்ஆன் அறிவியலை பற்றி பேசுகிறது, விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறது, அதை பட்டியலிடுகிறார். பிறகு மன்னருக்கான சிகிச்சை முடித்துவிட்டு தன்னுடைய சொந்த நாடு பிரான்சுக்கு செல்கிறார். பிரான்சுக்கு சென்று பைபிளை எடுக்கிறார், பைபிளையும் படித்து பார்க்கிறார். பைபிளுக்கும் விஞ்ஞானத்திற்கும் பைபிளுக்கும் அறிவியலுக்கும் உள்ள தொடர்பையும் ஆய்வு செய்கிறார். ஒரு பக்கம் குர்ஆனை ஆய்வு செய்தார், இன்னொரு பக்கம் பைபிளையும் ஆய்வு செய்தார். இரண்டையும் ஆய்வு செய்த பிறகு அவர் தொகுத்த நூல்தான் இன்றைக்கு உலகத்தினுடைய பல்வேறு பாஷைகளில், பல்வேறு மொழிகளில் அது எழுதப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான ஒளியில் குர்ஆனும் பைபிளும், விஞ்ஞான ஒளியில் குர்ஆனும் பைபிளும் என்று அவர் எழுதிய நூல். அவர்தான் டாக்டர் மாரிஸ் புகைல். இந்த ஆராய்ச்சிக்கு வித்திட்டது எது? ஒரு 2 மாத காலம் தற்செயலாக குர்ஆனை படித்தார். இந்த குர்ஆன் அவரை ஈர்த்தது. குர்ஆனுடைய அறிவியல் வசனங்கள் அவரை சிந்திக்க தூண்டியது. குர்ஆனை ஆய்வு செய்து முழுக்க முழுக்க குர்ஆன் விஞ்ஞானத்தோடு ஒத்தது என்று சொன்னார். பைபிள் முழுக்க முழுக்க விஞ்ஞானத்திற்கு முரண்படுகிறது என்று சொன்னார். பிறகு தன்னுடைய ஆய்வுக்கு அவர் சஹீஹுல் புகாரி எடுத்தார். புகாரியினுடைய ஹதீஸுகளை எல்லாம் ஆய்வு செய்தார். ஆய்வு செய்து ஒரு 100 ஹதீஸுகளை அவர் தேர்வு செய்தார். அந்த 100 ஹதீஸுகளிலும் பெருமானார் கூறிய மருத்துவம், பெருமானாருடைய ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிற அறிவியல் விஞ்ஞானம் இவற்றை குறித்து ஆய்வு செய்கிறார். அப்படி ஆய்வு செய்து விட்டு சொன்னார், இந்த 100 ஹதீஸுகளில் 98 ஹதீஸுகள் இன்றைய விஞ்ஞானத்திற்கு முழுக்க ஒத்திருக்கிறது, இன்றைய விஞ்ஞானத்திற்கு முழுக்க ஒத்திருக்கிறது. ஆனால் 2 ஹதீஸுகள் மட்டும்தான் என்னுடைய ஆய்வுப்படி அது விஞ்ஞானத்தோடு மோதுகிறது என்று சொன்னார். 100 ஹதீஸுகளில் 98 ஹதீஸுகள் அது முழுக்க முழுக்க இன்று அறிவியலரும் இன்றைக்கு மருத்துவம் என்ன சொல்கிறதோ அதற்கு ஒத்திருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆய்வுப்படி 2 ஹதீஸுகள் தான் இன்றைய விஞ்ஞானத்தோடு முரண்படுகிறது என்று சொன்னார். நாம் சொல்ல வந்த விஷயம், ஒரு அறிஞர், ஒரு மருத்துவர், தற்காலிகமாக குர்ஆனை படிக்க ஆரம்பித்தவர், அவரை குர்ஆன் ஈர்க்கிறது, ஹதீஸ் ஈர்க்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம். இது கேலிக்கூத்துகளும் விளையாட்டுகளும் நிறைந்த மார்க்கம் அல்ல. ஆனால் அத்தகைய இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வால் தரப்பட்ட இந்த மார்க்கத்தை, எந்த மார்க்கம் இன்றைக்கு உலகத்தினுடைய அறிவியல் விஞ்ஞானிகளை எல்லாம் ஈர்த்து கொண்டிருக்கிறதோ அந்த மார்க்கத்தை இன்றைக்கு நம் சமுதாயம் கேலிக்கூத்தாக, விளையாட்டாக, பட்டாசுகளும் வெடிகளும் நிறைந்த ஒரு மார்க்கமாக ஆக்கி மற்ற சமுதாயத்தவர்களெல்லாம் கேலி பேசுகிற அளவிற்கு, சிரிக்கிற அளவிற்கு நம்முடைய மார்க்கத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கியிருக்கிறோம். அந்த வகையிலே ஒன்றுதான் இன்றைக்கு நாம் செய்து வரக்கூடிய, ஊரிலே நடக்கக்கூடிய, முஸ்லிம்கள் வாழுகிற சில பகுதியிலே நடக்கக்கூடிய இந்த உருஸ் என்கிற ஒரு அனாச்சாரம். இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பாருங்கள், மகான்களுடைய கபர் ஜியாரத் என்பது வேறு, மார்க்கத்திலே பெரியாருடைய கபர் ஜியாரத் என்பது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜியாரத்தினுடைய ஒழுக்கங்கள் இருக்கின்றன, ஜியாரத்திற்கென்று சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்களையும் அந்த ஒழுக்கங்களையும் பேணி கபர் ஜியாரத் செய்வது என்பது வேறு. கபர் ஜியாரத்திற்கும் இந்த உருசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மார்க்கத்தினுடைய வயது 1400 ஆண்டுகள். மார்க்கத்தினுடைய வயது 1400 ஆண்டுகள். இந்த தீன் 1400 ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த மார்க்கம் என்பது சஹாபாக்கள் காலத்திலிருந்து அது எப்படி புரியப்பட்டு, எப்படி விளங்கப்பட்டு, எப்படி அமல் செய்யப்படுகிறதோ அது மட்டும்தான் மார்க்கமே தவிர, ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால் நடைமுறைக்கு வந்த, ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் நடைமுறைக்கு வந்த எந்த விஷயமும் மார்க்கமாக ஆகாது. அது யார் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியவர்கள் செய்திருந்தாலும் சரி, அவர்கள் செய்தார்கள், இவர்கள் செய்தார்கள், நமக்கு பெரியோர் என்பவர்கள் சஹாபாக்கள், தாபியன்கள், சட்டத்தை ஏற்றி தந்த இமாம்கள், இவர்கள் மட்டும்தான் நமக்கு முன்னோர்கள், நமக்கு பெரியோர்களை தவிர அண்மையில் சில வருடங்களுக்கு முன்னால் யாரோ உருவாக்கியவை, தங்களுடைய சுயநலங்களுக்காக, தங்களுடைய சொந்த லாபங்களுக்காக உருவாக்கி வைத்தவைகள் எல்லாம் மார்க்கமாக ஆகாது. ஆக இந்த உருஸ் என்பது என்ன? கேலிக்கூத்தான விஷயங்கள். எனவேதான் இந்த கேலிக்கூத்தை ரசிக்கிறதுக்கு காஃபிர்களும் வர்றாங்க, மாற்று மதத்தவர்களும் வர்றாங்க. நம்முடைய தொழுகையை பார்க்கறதுக்கு அவங்க வர்றது கிடையாது, வேற எந்த வணக்கத்தையும் பார்ப்பதற்கு வருவதில்லை. இந்த உருசை பார்க்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பார்வையில அவங்க இருக்கக்கூடிய, அவங்க இழுக்கக்கூடிய அந்த தேர் இழுக்கிறதுக்கும் இந்த உருசும் ஒண்ணுதான். அவங்க எந்த விழாக்கள் நடத்துகிறார்களோ கோயில்களில், அந்த விழாக்களும் இந்த உருசும் அவர்களுடைய பார்வையில ஒன்றுதான். எனவேதான் தொழுகை பார்ப்பதற்கு வராதவர்கள் இந்த உருஸ் என்கிற அனாச்சாரத்தை பார்க்க வருவதையும் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உருஸ் அனாச்சாரம் என்பதை பற்றி சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த உருஸை ஒட்டி நம்முடைய பெண்களுடைய வெக்க உணர்வு, நம்முடைய பெண்களுடைய நாணம் நாளுக்கு நாள் எவ்வளவு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெளிவுபடுத்துவதுதான் இந்த பயானுடைய அசலான நோக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மார்க்கம் ஆண்களுக்கென்று சில சட்டங்களை வகுத்திருக்கிறது, பெண்களுக்கென்று சில சட்டங்களை வகுத்திருக்கிறது. அந்நிய ஆண்கள், அந்நிய பெண்கள் இவர்கள் சேருகிற விஷயத்தில், இணைகிற விஷயத்திலே மார்க்கம் மிக எச்சரிக்கையாக இருக்கிறது. நாம் திருக்குறானை ஆய்வு செய்து பார்த்தால் நம்முடைய மார்க்கத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சரியத்தில் மட்டுமல்ல, முன் சென்ற எல்லா நபிமார்களுடைய மார்க்கத்திலும், முன் சென்ற எல்லா நபிமார்களுடைய சரியத்திலும் அந்நிய ஆண்களோடு அந்நிய பெண்கள் கலப்பது ஹராம். நம்முடைய சரியத்தில் மட்டுமல்ல, முன் சென்ற எல்லா நபிமார்களுடைய சரியத்திலும் அந்நிய ஆண்களோடு அந்நிய பெண்கள் கலப்பது ஹராம். இது குர்ஆனுடைய ஒரு சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட சம்பவம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு அஞ்சி எகிப்தை விட்டு வெளியேறி மதியன் நகரத்திற்கு வருகிறார்கள். மதியன் நகரத்திற்கு வந்தவர்கள் ஒரு நீரூற்றுக்கு அருகிலே வந்து தங்கி ஒதுங்கி நிற்கிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள் இரண்டு பெண்கள் ஒதுங்கி தனியாக நிற்பதை பார்க்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்களை பார்த்தால் நல்ல குடும்பத்து பெண்களாக தெரிகிறது, உயர்ந்த குடும்பத்து பெண்களாக தெரிகிறது. ஏன் ஒதுங்கி நிற்கிறார்கள் என்று அந்த பெண்களுக்கு அருகிலே சென்று கேட்டார்கள். நீங்க ஒதுங்கி நிற்கிறீங்க, காலம்மா ஹத்துபுக்குமா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் ரெண்டு பேரும் ஒதுங்கி நிற்கிறீங்க? அந்த ரெண்டு பேரும் யாருன்னு சொன்னா, ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெண்டு மகள்கள், ஒரு நபியினுடைய மகள்கள். அவங்க சொன்னாங்க, இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த ஆண்கள் இவர்களெல்லாம் தங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டிய பிறகுதான் எங்கள் கால்நடைகளுக்கு நாங்கள் நீர் புகட்டுவோம். அல்லாஹ் இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறான், அந்த ஆண்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் சென்று நிற்க முடியாது. அது ரேஷன் கடையானாலும் சரி, அல்லது டாக்டருக்கு நாம் வரிசையில் நிற்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டிக்கெட் எடுக்க வரிசையில் நிற்பதாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் ஆண்களும் பெண்களும் கலந்து நிற்க முடியாது. இப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ரெண்டு மகள்களும் சொன்னாங்க, இந்த ஆண்கள் தண்ணீர் பிடித்த பிறகுதான் நாங்கள் அந்த இடத்திற்கு வர முடியும் என்று சொல்லிவிட்டு பிறகு இன்னொன்றையும் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம், இவ்வளவு பேணுதலாக இருக்கிற பெண்கள், ஆண்கள் தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுத்த பிறகுதான் தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டுகிற அளவுக்கு பேணுதலாக இருக்கிற பெண்கள் எதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க, ஏன் ஆண்கள் வரல அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதற்கும் அங்கே பதில எல்லாம் சொல்லுகிறான். அந்த இரு பெண்களும் சொன்னாங்க, ஓ அபூனா ஷேகுன் கபீர், எங்களுடைய தந்தை வயதானவர், எங்களுடைய தந்தை ரொம்ப முதியவர், அவர் வர முடியாது என்பதனால் நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த ஆண்கள் சென்ற பிறகுதான் நாங்கள் எங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவோம் என்று அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஆக எல்லா ஷரியத்திலும் எல்லா மார்க்கத்திலும் ஆண்களும் பெண்களும் கலந்து ஒரு இடத்தில் நிற்பதை எந்த நபியினுடைய மார்க்கமும் அங்கீகரிக்கவில்லை என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக உணர்த்துகிறான். பாருங்கள், நம்முடைய மார்க்கம் ஆண் பெண்ணுடைய கலப்பை எவ்வளவு உண்மையாக கண்டிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தைகள் வளர்ப்பு சம்பந்தமாக சொன்னாங்க, குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு தொழுகை பழக்குங்கள். 7 வயது அடைஞ்சுனா தொழுகை பழக்குங்க. 10 வயதை அடைந்து விட்டால் அவர்கள் தொழாவிட்டால் அதற்காக நீங்கள் அடியுங்கள். அது மட்டுமல்ல, 10 வயது வந்த பிறகு உங்களுடைய ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் படுக்கையிலிருந்து பிரித்து விடுங்கள். அன்னி ஆண் அன்னிய பெண் அல்ல, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சிறு குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு பக்குவம் வந்துவிட்டால், ஒரு விவரம் வந்துவிட்டால் அந்த குழந்தைகளை கூட ஒரே படுக்கையில் போடாதீங்க. ஆண் குழந்தைகளுக்கு தனி படுக்கை, பெண் குழந்தைகளுக்கு தனி படுக்கை என்று அந்த சிறுவர்களுடைய உள்ளத்திலே கூட பெருமானார் ஒரு தவறான எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக படுக்கை பிரிக்க சொன்னாங்க. அதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மஸ்ஜிது நபவிக்கு பெண்கள் வந்தாங்க, பெருமானார் அனுமதி கொடுத்தாங்க. ஏன் அனுமதி கொடுத்தார்கள் என்பது ஒரு தனி விளக்கம். இன்றைக்கு பெண்கள் பள்ளிக்கு வர அனுமதி இல்லை. இப்போ பெருமானாருடைய காலத்திலே பெண்கள் பள்ளிக்கு வருவதற்கு அனுமதி இருந்தது. ஆனாலும் பெருமானார் சொல்வார்கள், நீங்கள் வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது, நீங்கள் வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது என்று ஆனால் அனுமதி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதே நேரத்திலே மஸ்ஜிது நபவிக்கு வருவதற்கான பல வாசல்கள் இருந்தன. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கென்று ஒரு தனி வாசல், பெண்களுக்கென்று ஒரு தனி வாசல், பாபுன் நிசா, இது பெண்கள் நுழையக்கூடிய வாசல், அந்த வாசலை தனியாக ஆக்கிவிட்டு ஆண்களுக்கு பெருமானார் சொன்னாங்க, லா தத்ஹுலுல் மஸ்ஜித மின் பாபின் நிசா, இந்த பெண்கள் வரக்கூடிய வாசல் வழியாக ஆண்கள் வரக்கூடாது. பள்ளிக்கு வரக்கூடிய அந்த வாசலிலே கூட ஆண்களுக்கு தனி வாசல், பெண்களுக்கு தனி வாசல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூட தனித்தனியாக பிரித்து ஒரு வாசல் அல்ல 2 வாசலாக பெருமானார் பிரித்தாங்க. அதே போல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆண்களும் பெண்களும் கலந்து விடாமல் இருப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரதான தொழுகைகளுக்கு பெண்கள் வருவாங்க, ஃபரதான தொழுகைக்கு வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வலது பக்கமாக சலாம் கொடுத்த உடனேயே அந்த பெண்கள் எஞ்சி போயிடுவாங்க. வலது பக்கமாக அஸ்ஸலாம், ஒரு சலாம் தான் வாஜிப், இன்னொரு சலாம் சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கமாக சலாம் கொடுத்த உடனேயே அந்த தொழுகைக்கு வந்த எல்லா பெண்களும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த சலாம் கொடுத்து எழுந்திருப்பதற்கு முன்னால் பெண்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லா பெண்களும் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் என்று தெரிந்த பிறகுதான்
பள்ளியிலிருந்து ஆண்கள் எழுந்து செல்வார்கள். ஆக அந்த தொழுது விட்டு வெளியே செல்கிற அந்த நேரத்தில் கூட அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் கலந்துவிடக்கூடாது என்பதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். காபத்துல்லாவிலே தவாஃப் செய்வது, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்துதான் அங்கே தவாஃப் செய்யக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அங்கே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜத்துல் வதாஅருக்கு பெருமானார் வந்திருந்தார்கள். எல்லா மனைவியரும் உடன் வந்திருந்தார்கள். தன்னுடைய மனைவி உம்மு சலமாவிடம் பெருமானார் சொன்னாங்க, யா உம்மு சலமா தூஃபி மின் வரா இன்னா சொன்னாங்க. உம்மு சலமாவை பார்த்து, உம்மு சலமா அவர்களே, நீங்கள் ஆண்களோடு கலந்து ஆண்களுக்கு மத்தியிலே தவாஃப் செய்யாமல் ஆண்களுக்கு அப்பால் தனியாக தவாஃப் செய்யுங்கள். இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்கிற பெண்களுக்கு நாம் சொல்கிற அறிவுரை அதுதான். ஆண்களோடு கலந்து கொண்டு ஆண்களுக்கு மத்தியில் இன்னைக்கு பெண்கள் இடித்து கொண்டு தவாஃப் செய்கிறாங்க. பெருமானார் உம்மு சலமாவை பார்த்து சொன்னாங்க, தூஃபி மின் வரா இன்னாஸ், உம்மு சலமாவே ஆண்களுக்கு அப்பால் ஆண்களை விட்டு ஒதுங்கி தவாஃப் செய் என்று. அந்த இடத்திலும் கூட ஆண்களுக்கு அருகிலே செய்ய வேண்டாம், ஆண்களுக்கு பக்கத்திலே செய்ய வேண்டாம் என்று தன்னுடைய மனைவிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கட்டளையிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். அன்னை ஆயிஷாவோடு அவங்களுடைய தோழியர்களும் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய தோழியர்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிட ஆசையாக இருக்கிறது, எனவே நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்தால் எல்லாம் வழிவிடுவாங்க, நாம் எல்லாரும் போய் ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடலாம்னு சொன்னாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு சொன்னாங்க, ஒருபோதும் ஆண்களோடு கலந்து ஹஜ்ரல் அஸ்வதை நான் முத்தமிட மாட்டேன். ஆண்களை இடைத்து கொண்டு ஆண்களை கலந்து கொண்டு ஆண்கள் இருக்கிற இடத்துல சென்று கொண்டு நான் ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிட மாட்டேன். ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுவது சுன்னத் என்று சொன்னால் ஒரு பெண் அன்னி ஆணோடு கலப்பது ஹராம். ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுவது சுன்னத். ஆனால் இன்னைக்கு இந்த சட்டம் தெரியாத காரணத்தினாலே ஹஜ்ஜுக்கு வருகிற பல நாட்டு பெண்கள் ஆண்களை முண்டியடைத்து கொண்டு ஒரு ஹராமை செய்து கொண்டு ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுகிறார்கள். அன்னை ஆயிஷா சொன்னாங்க, ஆண்களை இடித்து கொண்டு ஆண்களை முந்தி கொண்டு நான் ஒருபோதும் இந்த ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிட மாட்டேன்னு சொன்னாங்க. காரணம், ஆண்கள் பெண்கள் கலப்பது என்பது மார்க்கத்திலே அவ்வளவு கடுமையாக தடுக்கப்பட்ட ஒரு ஹராமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், பெண்களுடைய கால் கொலுசு சத்தம், இந்த சத்தத்தை கூட ஆண்கள் கேட்பது ஹராம். ஒரு பெண் நடக்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்பது ஹராம் என்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய சிரிப்பை கேட்பது, ஒரு பெண்ணுடைய பேச்சை கேட்பது எவ்வளவு பெரிய ஹராம். ஆக இப்படி மார்க்கம் இவ்வளவு தூரம் நமக்கு அடிப்படைகளை, பெண்கள் விஷயத்தில் இவ்வளவு கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்கிற நிலையிலே இன்றைக்கு இந்த உருசிங்கிற பெயரில் இரவு நேரத்திலே மார்க்கத்தினுடைய எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் மார்க்கத்தினுடைய எல்லா வரம்புகள் சட்டத்திட்டங்களையும் மீறி இரவிலே அங்கே பெண்கள் செல்வதை நாம் பார்க்கிறோம். தங்களை அலங்கரித்து கொண்டு, அத்தர் பூசிக்கொண்டு, ஸ்ப்ரே அடித்து கொண்டு, எல்லா வகையிலும் ஒரு பெண் கணவனுக்கு முன்னால் தனிமையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ இதையெல்லாம் அடுத்த ஆண்களுக்கு அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக பெண்கள் இவ்வாறு அலங்கரித்து கொண்டு வரக்கூடிய பெண்கள். பெருமானார் சொன்னாங்க, இத்தகைய பெண்களை பற்றி இவர்கள் விபச்சாரிகள் என்று சொன்னாங்க. எந்த பெண் தன்னை அலங்கரித்து கொண்டு அவளுடைய நறுமணம் கமல, அந்நிய ஆண்கள் அந்த நறுமணத்தை நுகரக்கூடிய விதத்திலே நறுமணம் பூசி ஒரு பெண் வெளியே வருகிறாளோ ஃபஹிய ஜானியத்துன், அவள் ஒரு விபச்சாரின்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொன்னாங்க, எந்த பெண் தன்னை அலங்கரித்து கொண்டு அந்நிய ஆண்களை ஈர்க்கும் விதமாக, மா இலாத்துன் முமி இலாத்துன், பிற ஆண்களை தன்பால் கவரும் விதமாக தன்னை அலங்கரித்து கொண்டு வெளியேறுகிறாளோ அவள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்கள் விஷயத்தில் சொன்னாங்க. ஆக இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிற இந்த மார்க்கத்திலே நம்முடைய இந்த ஒரு மார்க்கத்திற்கு விரோதமான ஒரு சடங்கு, மார்க்கத்திற்கு விரோதமான இந்த ஒரு காரியத்திலே நாம் கலந்து கொள்கிற நோக்கத்திலே இரவு நேரத்தில் இஷாவுக்கு பிறகு மார்க்கத்திலே பேசுவதற்கு கூட தடை இருக்கிறது. இஷா தொழுது விட்டால் பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷா தொழுதுட்டால் யார் யார் பேசலாம், ஒரு மூன்று நபர்களுக்கு தான் இஷா தொழுதுட்டால் பேச அனுமதி இருக்கிறது. ஹலீஃபா பேசலாம், அதாவது முஸ்லீம்களுடைய ஆட்சியாளர், அவர் இஷா தொழுகைக்கு பிறகு நிர்வாக சம்பந்தமாக தன்னுடைய மந்திரிகளோடு ஆலோசனை நடத்தலாம். இஷா தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜத் தொழலாம் என்று ஒருவர் நினைக்கிறார், ராத்திரி விழித்திருக்கலாம் என்று நினைக்கிறார், அவர் உறக்கம் வராமல் இருப்பதற்காக தன்னுடைய தோழரிடம் பேசலாம். மூன்றாவது, இஷா தொழுகைக்கு பிறகு யார் பேசலாம், ஒரு புது திருமணமான தம்பதியர், புதுசாக திருமணமான தம்பதியர், கணவன் மனைவி, அவங்க இஷா தொழுதுட்டு பேசலாம். இந்த மூன்று நபர்களுக்கு தான் இஷா தொழுகைக்கு பிறகு பேசுவதற்கு கூட பெருமானார் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு மார்க்கத்திற்கு விரோதமான ஒரு கேலிக்கூத்து அரங்கி இருக்கொண்டிருக்கிறது. சரியத்திற்கு விரோதமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம், அங்கே அந்நிய மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் வருகிறார்கள். மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நம்முடைய பெண்களை ஷோகேஸ் மாதிரி ஆக்கி, அழகு பொருள்களாக ஆக்கி, காட்சி பொருளாக ஆக்கி, எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், எங்கள் பெண்களுடைய அழகை ரசிங்க, எங்களுடைய பெண்களுடைய புர்காவை ரசிங்க, எங்கள் பெண்கள் போட்டிருக்கக்கூடிய நகைகளை ரசிங்கன்னு சொல்லி நம்ம பெண்களை எல்லாம் ஷோகேஸாக ஆக்கி அவங்களுக்கு முன்னால் ரசிக்க நாம் விட்டுருக்கிறோம். ஹஜ்ரத் உமர் அவர்கள் முஸ்லிமான பெண்களை காஃபிரான பெண்கள் கூட பார்க்கக்கூடாதுன்னு தடுத்தாங்க. ஒரு முஸ்லிமான பெண்ணை காஃபிரான பெண்ணு கூட பார்க்கக்கூடாதுன்னு தடுத்தாங்க. இன்றைக்கு நம்முடைய பெண்களை மாற்று மத ஆண்கள் பார்ப்பதை நாம் அனுமதி அளித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். பெருமானார் இத்தகைய மனிதர்களை பற்றி தையூசுன்னு சொன்னாங்க. தையூசுனா ரோஷம் இல்லாதவன். சஹாபாக்கள் கேட்டாங்க, ரோஷம் இல்லாதவன் யார்? பெருமானார் சொன்னாங்க, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய தாயை, தன்னுடைய சகோதரியை எந்த ஆண் பார்ப்பதை கண்டும் உணர்வில்லாமல் எவன் இருக்கிறானோ அவன்தான் தையூஸ், அவன்தான் ரோஷம் இல்லாதவன். தன் மனைவி யார் பார்த்தாலும் அதை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. தன்னுடைய தாயை யார் பார்த்தாலும் அது பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. தன்னுடைய மகளை, தன்னுடைய சகோதரியை யார் ரசித்தாலும் அவனுக்கு அக்கறை இல்லைன்னு சொன்னால் இங்கே என்ன நடக்கிறது? மாற்று மதத்தவர்களும் வருகிறார்கள். அவர்கள் நம்முடைய பெண்களை பார்க்குறாங்க, நீங்கள் கோவப்பட முடியுமா? ஏன் பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா? நீ தானே கூட்டம் வந்திருக்கிற, எதுக்காக கூட்டம் வந்த? கூட்டம் வந்தால் பார்க்க தான் செய்வோம். ஒரு பொருளை வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் எல்லாரும் அதை பார்த்து ரசிக்க தான் செய்வாங்க. ஆக அலங்கரித்து கொண்டு செல்லக்கூடிய இந்த கேவலமான ஒரு நிகழ்ச்சி நாம் பார்க்கிறோம். சில சகோதரர்கள் சொன்னாங்க, அது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியாது, ஆனால் சில சகோதரர்கள் சொன்னாங்க, கடந்த ஆண்டு நடந்ததாக குறிப்பிட்டார்கள். சில மாற்று மதத்தை சார்ந்த வாலிபர்கள் இந்த உருசுக்கு வருகிறோம் என்ற பெயரிலே அவர்கள் சில வெற்று காகிதங்களில் தங்களுடைய மொபைல் நம்பர்களை எழுதி கீழே போட்டு போயிடுறது. அந்த நம்பர்களை, இந்த சீட்டுகளை எடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். தெரியாமல் ஏதாவது ஒரு பெண் ஃபோன் பேசினால் அதை கொண்டு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது, இது ஒரு சூழ்ச்சி. ஏற்கனவே முஸ்லீம் பெண்களை மானபங்கப்படுத்த வேண்டும் என்பதற்கு சர்வதேச அளவிலே மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கிறது. அந்த சூழ்ச்சி என்னங்க, இந்தியாவிலும் நடக்கிறது, இந்தியாவிலும் நடக்குது. இப்போ நம்ம ஊர்லேயும் அத்தகைய ஒரு சூழ்ச்சிக்கு நாம் இடம் அளிக்கலாமா? அத்தகைய ஒரு சூழ்ச்சிக்கு நாம் எப்படி இடம் கொடுக்க முடியும்? இன்றைக்கு மேலை நாடுகளிலே கூட கோ எஜுகேஷன், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற அந்த நிலைக்கு இப்போது படிப்படியாக தடை விதிக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிப்பதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது, என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை நடைமுறையிலே அவர்கள் கண்டுகொண்ட காரணத்தினாலே இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் அதற்கு தடை வர ஆரம்பிக்கிறது. கோ எஜுகேஷனுக்கு அங்கே தடை வருகிறது. பிரான்சிலே அண்மையிலே ஒரு ஆய்வு என்னன்னு சொன்னால், 80% ஆண்கள், 80% பெண்கள் திருமணத்திற்கு முன்னாலேயே தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து விடுகிறார்கள். என்ன காரணம் என்று பார்க்கிற போது இந்த கோ எஜுகேஷன், அலுவலகங்களிலே ஆண் பெண்களுடைய கலப்பு, எல்லா இடங்களிலும் ஆண்களும் பெண்களும் கலந்திருப்பது, இது போன்ற காரணங்களினால்தான் இத்தகைய ஒழுங்கீனம் ஏற்படுகிறது என்பதாக அந்த பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு ஒரு ஆய்வு சொல்லப்படுகிறது. ஆக இப்படி இந்த மேலை நாடுகள் ஒழுக்க கேட்டினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள் அவர்கள் கூட இந்த தவறை விளங்கி இன்றைக்கு இந்த நிலையை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் இறங்குகிறார்கள். எந்த ஷரியத் ஆண்களுக்கென்று தனி சட்டத்தை, பெண்களுக்கென்று தனி சட்டத்தை வகுத்து ஆண்கள் பெண்கள் கலப்பதை வன்மையாக கண்டிக்கிறதோ, அத்தகைய உயர்ந்த ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம் ஒரு மார்க்க விரோதமான ஒரு காரியம், சரியத்திற்கு விரோதமான ஒரு காரியம், இதை நாம் எப்படி அங்கீகரிக்க முடியும்? சில பேர் இதை நியாயப்படுத்துறதுக்கு சொல்கிறாங்க, இந்த பெண்கள் வேற எங்கே போகிறாங்க? இந்த கேள்வியை சொல்லி சொல்லி இன்றைக்கி அவங்க எங்கேயுமே போகாமல் இல்லை. எங்கே போகிறாங்க பெண்கள்? இதை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பெண்கள் சொல்லியிருந்தால் கூட ஒரு நியாயம் இருக்கும். அன்றைக்குள்ள பெண்கள் எங்கேயும் போகலை, ஆனால் இன்றைக்குள்ள பெண்கள் எங்கே போகாமல் இருக்கிறாங்க? டாக்டர்கிட்ட தான் அவங்க தான் போகிறாங்க. ஒரு குழந்தைக்கு டாக்டர் போகணும்னு சொன்னால் 10 பெண்கள் பஸ்ஸில் கூட போகிறாங்க. எல்லா விஷயத்திற்கும் வெளியே செல்லக்கூடிய பெண்கள் இன்றைக்கு நாம் எங்கே போகிறோன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தை சொல்லி, இந்த ஒரு காரணத்தை வைத்து கொண்டு இன்றைக்கு எல்லா இடங்களுக்கும் செல்கிறோம். அதில் என்னென்னு சொன்னால் இந்த காரணத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவங்க எங்கே போகிறாங்க? ஒரு பாவத்தை பொருந்திக் கொள்வதும் பாவம். உலமாக்கள் சொல்லுவாங்க, அர்ரிதா பில் மாசியத்தி மாசியத்துன், ஒரு பாவத்தை பொருந்திக் கொள்வதும் பாவம்தான். நாம் அந்த இடத்துக்கு போகலை, அங்கே போய் அந்நிய பெண்களை நாம் பார்க்கல, ஆனால் இந்த செயலை நியாயப்படுத்துகிறோம், அது சரிதான், அது தேவைதான் என்று ஒரு பாவத்தை நியாயப்படுத்தினால் உலமாக்கள் அதையும் பாவம் என்று சொன்னாங்க. அதனால் உள்ளத்தின் அளவில் இதை பாவம் என்று உணர வேண்டும், இயன்றவரை தடுக்க வேண்டும். நம் குடும்பத்து பெண்கள் போகாத வாறு தடுக்கணும். இப்போ சொன்னால் மீறி போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வேறு எத்தனையோ விஷயத்தில் மனைவியை நீங்கள் தடுக்கிறது கிடையாதா? வேற எத்தனையோ விஷயங்களை மனைவியை கண்டிக்கிறது கிடையாதா? சாப்பாட்டில் ஒரு உப்பு கூடி போச்சுன்னு சொன்னால் அதற்காக மனைவி மீது கோவப்படுறோம். சில பேர் மனைவியை அடிக்கக்கூட செய்யலாம். ஒரு சாப்பாட்டுக்காக கோவப்படக்கூடிய கணவன் இந்த விஷயத்தில் மட்டும் கோவப்படுவது கிடையாது. கேட்டால் என் பேச்சை கேட்கறது இல்லை. வேற எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம கண்டிக்கிறோம், ஆனால் இந்த விஷயத்தில் நம்முடைய மனமும் அது தவறு என்கிற உணராத காரணத்தினால தான் இதை நம்ம நியாயப்படுத்தி சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பாவங்களை பொறுத்தவரை அது ரகசியமாக நடந்தால் கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். பெருமானார் சொன்னாங்க, குல்லு உம்மத்தி முஆஃபா, என்னுடைய உம்மத்தினர் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இல்லல் முஜாஹிரூன், யார் பாவத்தை பகிரங்கமாக செய்கிறார்களோ அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதில்லை. இது பகிரங்கமாக நடக்கிற பாவம், வெளிப்படையாக நடக்கிற பாவம். எங்கே பாவம் வெளிப்படையாக நடக்குமோ அங்கே நல்லோர்கள் இருக்கவே அல்லாஹுடைய வேதனை வரும். ஹஜ்ரத் உம்மு சலமா பெருமானாரிடம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அனுஹுலக்கு வஃபீனஸ் ஸாலிஹூன், எங்களிடையே நல்ல மக்கள் இருக்க, நல்லவர்கள் இருக்க அல்லாஹுடைய வேதனை எங்களுக்கு வருமா என்று கேட்டபோது பெருமானார் சொன்னாங்க, வரும். எப்போது? இது அவ்வஹரல் ஹபசு, பாவங்கள் வெளிப்படையாக நடக்குமானால், அனாச்சாரங்கள் வெளிப்படையாக நடக்குமானால், நல்ல மக்கள் இருந்தாலும் சரி, நல்லோர்கள் இருந்தாலும் சரி, அங்கே அல்லாஹுடைய வேதனை வரும் என்று சொன்னாங்க. இது வெளிப்படையாக நடக்கிற பாவம், வெளிப்படையாக நடக்கக்கூடிய தவறு. ஆக இரவு நேரத்தில் பெண்கள் வெளியே செல்வது, 4 மணி வரை கூட அங்கே பெண்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் அதை சென்று பார்த்து கொண்டிருப்பது கிடையாது, எல்லாமே மற்றவர்கள் சொல்லக்கூடிய தகவல். ஆக இரவிலே அங்கே சென்று இரவு நேரத்திலே கேலி குத்தான விஷயங்கள், 4 மணி வரை அங்கே இருப்பது, ஃபஜ்ருடைய தொழுகையை பாழாக்குவது, அலங்கரித்து கொண்டு செல்வது, முகத்தை மூடாமல் இருப்பது, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நடந்து வருவது, இவ்வளவு பாவங்கள் வெளிப்படையாக நடக்கிறது என்று சொன்னால் இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? எனவே இந்த விஷயத்தில் முழு பொறுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது. இதை ஜமாத்துகளை சொல்லி பிரயோஜனம் கிடையாது, கூட்டாக நடவடிக்கை எடுக்கலாம் என்கிற எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் பிரயோஜனம் தந்ததும் கிடையாது. இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் ஒவ்வொரு ஆணுக்கும் ரோஷம் வர வேண்டும், ஒவ்வொரு ஆணுக்கும் தன்மானம் வர வேண்டும். ஒவ்வொரு ஆணும் முடிவு செய்து விட்டால் இந்த அனாச்சாரத்தை தடுக்க முடியும், பெண்கள் வெளியே சுற்றி திரிவதை தடுக்க முடியும், பெண்கள் நடு பாதையிலே நடப்பதற்கு கூட மார்க்கம் தடை விதிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியை விட்டு வெளியே வருகிறார்கள், மஸ்ஜித் நபவி விட்டு வெளியே வந்தாங்க, தொழுது விட்டு பெண்கள் வெளியே போகிறாங்க, வெளியே போகிற பெண்கள் பாதையில் நடு மத்தியில் போனாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்தஅஹிர்னு சொன்னாங்க, நீங்கள் ஒதுங்கி செல்லுங்கள், ஒதுங்கி செல்லுங்கள், லைஸ லக்குன்ன அன் தஹக்குக்குன தரீக், நீங்கள் பாதையினுடைய மத்தியில் செல்வதற்கு, நடு பாதையில் செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. ஆக பாதையில் நடக்கும் போது கூட ஒதுக்குப்புறமாக ஓரமாக செல்ல வேண்டும் என்கிற அளவிற்கு பெண்களுக்கு மார்க்கம் இவ்வளவு கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக ஒரு பாவமான காரியத்திற்கு எல்லாம் போய்கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்து எத்தனை பேருடைய உள்ளங்களில் வருத்தம், எத்தனை பேருடைய உள்ளங்கள் அழுதுன்னு அல்லாவுக்கு தான் தெரியும். அதனால் அன்பிற்குரியவர்களே, இத்தகைய அனாச்சாரங்களை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டே தான் வருகிறது. பல பேர் இதை கேலியும் செய்வாங்க, அஜித்து சொல்ல சொல்ல கூட்டம் அதிகமாகுது, அது பற்றி நமக்கு கவலை கிடையாது. அல்லாஹ் சொல்வது என்ன? ஒமா அலைக்க இல்லல் பலா, எத்தி வைப்பது தான் உங்களுடைய வேலை. எத்தி வைப்பதும் சொல்வதும் நம்முடைய பணி, நேர்வழியை கொடுப்பது அல்லாஹ். எத்தி வைப்பதனுடைய பலன் என்ன? நாளைக்கு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், ஏன் சொல்லலேன்னு சொல்லி அல்லாஹ் கேட்க மாட்டான். அதனால் ஒரு அனாச்சாரம் நடப்பதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. நாம் சொல்லி யாரும் கேட்கறதில்லை, நாம் சொல்லி யாரும் திருந்துவதில்லைன்னு சொல்லி நிறுத்தக்கூடாது. ஹஜ்ரத் பனு இஸ்ராயில்களில் சனிக்கிழமை மீன் வேட்டையாடக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருந்தான், அதை ஒரு கூட்டம் மீறினாங்க, ஒரு கூட்டம் அதை போய் தடுத்தாங்க, சனிக்கிழமை மீன் வேட்டையாடக்கூடாது அல்லாஹ் தடுத்திருக்கிறான்னு சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, அவன் என்ன சொல்லி கேட்கவா போகிறான், அவனையும் போய் தடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க, நாங்கள் சொல்வது அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு நாங்கள் தப்பிப்பதற்காக, நாங்கள் சொல்லிவிட்டோம், எத்தி வைத்து விட்டோம்னு சொல்லிட்டோம்னு சொல்லி. பிறகு அல்லாஹத்தாலா அந்த மக்கள் மீது வேதனை இறக்கினான், பன்றிகளாக குரங்குகளாக அவர்களை மாற்றினான். அப்படி மாற்றிய போது யார் சனிக்கிழமை வேட்டையாடினார்களோ அவர்களையும், யார் இந்த அனாச்சாரத்தை தடுக்காமல் இருந்தார்களோ அவர்களையும் சேர்த்து அல்லாஹ் பன்றிகளாக குரங்குகளாக மாற்றினான். ஆக அல்லாஹுடைய வேதனை வருகிற போது யார் தீமையை தடுத்தார்களோ அவர்கள் தப்பிக்கலாம், யார் அந்த அனாச்சாரங்களை தடுக்கவில்லையோ அவர்களும் அல்லாஹுடைய வேதனைக்கு ஆளாக வேண்டி வரும். எனவே ஒவ்வொரு ஆணும் இது ஒரு அனாச்சாரம், ஒரு மானக்கேடான விஷயம், ஒரு வெக்கத்திற்குரிய விஷயம் என்பதை விளங்கி நம்முடைய மார்க்கம் அழகான ஒரு மார்க்கம், அற்புதமான ஒரு மார்க்கம், வெக்கத்தையும் தூய்மையும் உணர்த்துகிற ஒரு மார்க்கம். அல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்கிறான், பெருமானாருடைய மனைவியரிடத்தில் ஒரு பொருளை நீங்கள் கேட்பதாக இருந்தால், நபியினுடைய மனைவிமார்களிடத்தில் ஒரு பொருளை நீங்கள் கேட்பதாக இருந்தால் ஃபஸ் அலுஹுன்ன மின் வரா இஹிஜாப், திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்கள். இது யாருக்கெல்லாம் சொல்கிற உத்தரவு? ஹஜரத் அபூபக்கருக்கும் உமருக்கும் அலிக்கும் உஸ்மானுக்கும். சஹாபாக்கள் உள்ளத்தால் தூய்மையானவர்கள். அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியின் மனைவிமாரிடத்திலே ஒரு பொருளை நீங்கள் கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பாலிருந்து கேளுங்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற போது, இன்றைக்கு நாம் உள்ளத்தால் எவ்வளவு கெட்டவர்கள், நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு கெட்ட உணர்வுகள் இருக்கின்றன, நோய் பிடித்த உள்ளங்களாக இருக்கின்றன. இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் சர்வசாதாரணமாக பேசுவது, சர்வசாதாரணமாக சந்திப்பது, இது எவ்வளவு பெரிய கொடிய குற்றம் எது? எனவே அன்பிற்குரியவர்களே, இத்தகைய அனாச்சாரங்கள் தொடர்ந்து பரவுவதை தடுத்து நாம் நிறுத்த வேண்டும். நம்முடைய பெண்களிடத்திலே நாளுக்கு நாள் வெட்க உணர்வு குறைந்து கொண்டே வருகிறது. பெருமானார் கியாமத்துக்கு முன்னால் எத்தகைய பெண்களை பற்றி வர்ணித்தாங்களோ இன்னைக்கு அந்த மாதிரியான என்ன பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. புர்காவுடைய அசல் நோக்கம் பெண் தன்னுடைய அழகை மறைப்பது, ஆனால் இன்னைக்கு புர்காவை அவர்களுடைய அழகை பார்க்கும்படி தூண்டுகிறது. அந்த அளவிற்கு விதவிதமான புர்காக்கள், வண்ண வண்ண புர்காக்கள், அலங்கரிக்கப்பட்ட புர்காக்கள் என்று அந்த புர்காவுடைய அசல் நோக்கத்தையே இன்றைக்கு நம்முடைய பெண்கள் மழுங்கடிக்க செய்து விட்டார்கள். அதிலேயும் பல டிசைன்கள், அவர்களது உள்ளாடைகள் தெரிகிற அளவிற்கு இன்றைக்கு புர்காக்கள் வந்துவிட்டன. ஒரு பெண்ணுடைய உள்ளாடைகள் கூட அவுரத், அது கூட மறைக்கப்பட வேண்டும். அதை கூட அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது. மார்க்கம் அவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. எனவே எந்த விஷயத்திலே மார்க்கம் உச்சக்கட்டமான பேணுதலை நமக்கு கடைபிடிக்கும்படி சொன்னதோ அந்த விஷயத்தில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒரு வெக்கமற்ற நிலை நீடிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அனாச்சாரத்தை உள்ளத்தால் வெறுத்து இனி நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் யாரும் இத்தகைய எந்த நிகழ்ச்சிக்கும் கலந்து கொள்ளாமல் தடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எல்லாம் அல்ல, அல்லாஹ் நம்முடைய பெண்களுக்கு நேர்வழியை தந்து சத்திய மார்க்கத்தை உணரக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அவர்களுக்கு தர வேண்டும். முதன் முதலாக அல்லாஹ்வுடைய இல்லத்தை தவாஃப் செய்தது ஒரு பெண், முதன் முதலாக ஜம்ஜமை அருந்தியது ஒரு பெண், முதன் முதலாக சஃபா மர்வாவிலே சஈ செய்ததும் ஒரு பெண். யார்? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அன்னை ஹாஜரா தான் முதல்ல காபாவை தவாஃப் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் ஹாஜரா தான் முதல்ல சஈ செஞ்சாங்க. அதனால தான் நாம் சஈ செய்கிறோம். முதல்ல ஹாஜரா தான் ஜம்ஜம் தண்ணியை குடித்தாங்க, நாம் அதுக்கு பிறகு தான் எல்லாரும் குடிக்கிறோம். இப்போ முதன் முதலாக அல்லாஹுடைய பைத்தை தவாஃப் செய்ததும் சஈ செய்ததும் ஜம்ஜமை குடித்ததும் ஒரு பெண், இந்த தீனை முதன் முதலாக ஏற்றுக்கொண்டது ஒரு பெண் அன்னை ஹதீஜா. இந்த தீனுக்காக முதலில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தது அன்னை சுமையா. இவ்வளவு தியாகம் நிறைந்த பெண்களுடைய வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு அந்த பெண்களுடைய வரலாறு தெரியாமல் ஆடம்பரத்திலே திளைத்திருக்கிற மோசமான நடிகைகளுடைய சின்ன டிவியில் வரக்கூடிய தொடர்களுடைய பெண்களை பார்த்து அவர்களை தங்களுடைய முன்மாதிரிகளாக ஆக்கி கொண்டு நம்முடைய பெண்கள் இன்றைக்கு சீர்கட்டு திரிகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஹிதாயத்தை தந்து இந்த அனாச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா வழிகளையும் லேசாக்குவானாக. ஃபாஹுரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.